வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 9. கணவன் ராமனால் கைவிடப்பட்ட சீதை ஆச்சிரமத்தில் வால்மீகி மற்றும் அவரது சீடர்களிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பெற்றாள். அவள் கர்ப்பமாக இருந்ததால் குறிப்பாக பெண் சந்நியாசினிகள் அவளை சிறப்பாக கவனித்து கொண்டனர். சில மாதங்களுக்கு பிறகு சீதை இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். வால்மீகி அவர்களுக்கு லவன், குசன் என்று பெயர் சூட்டி ஆசீர்வதித்தார். இளையவனான லவன் நிறத்திலும் பாவனையிலும் தனது தாய் சீதையின் அம்சங்களுடன் நேர்த்தியானவனாகவும் மென்மையானவனாகவும் இருந்தான். குசன் தனது தந்தையின் அம்சங்களுடன் கருநிறம் கொண்டவனாகவும் கனிவானவனாகவும் இருந்தான். அவர்கள் தங்கள் அன்புக்குரிய குருவான வால்மீகியின் வழிகாட்டலிலும் போதனைகளிலும் வளர்ந்தனர். வேதங்கள், தற்காப்பு கலைகள் மற்றும் போர் தந்திரங்கள் உட்பட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் வால்மீகி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் குறிப்பாக அவர்களுக்கு ராமாயணம் என்று அழைக்கப்படும் தான் எழுதிய அயோத்தியின் அரசன் ராமனின் சரித கவிதை காவியத்தை கற்பித்தார். அவர்கள் வீணையை மீட்டியவாறு ராமாயணத்தை கவிதையாக பாட கற்றுக்கொண்டனர். லவனும் குசனும் ராமாயணத்தை பாடி மகிழ்ந்தனர். ஆனாலும் அவர்கள் தங்கள் சொந்த பெற்றோரின் கதையை பாடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. வால்மீகி சீதைக்கு அவளது அடையாளத்தை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்ததால் லவன் மற்றும் குசனுக்கும் அதை பற்றி கூறவில்லை. வால்மீகி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தவென சிறப்பு ஆற்றல் கொண்ட அஸ்திரங்களை பற்றிய கலைகளையும் அவர்களுக்கு கற்பித்தார். இரட்டையர்கள் கல்வியிலும் போர் பயிற்சியிலும் சிறந்து விளங்கினர். அதே நேரத்தில் அயோத்தியில் ராமனின் 3 சகோதரர்களின் மனைவிகளான மாண்டவி, ஊர்மிளா மற்றும் ஸ்ருதகீர்த்தி ஆகியோர் ஒவ்வொருவரும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தனர். லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளாவுக்கும் அங்கதவும் சந்திரகேதுவும் பிறந்தனர். பரதனுக்கும் மாண்டவிக்கும் தக்ஷனும் புஷ்கலனும் பிறந்தனர். சத்ருகனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் சுபாகுவும் சத்ருகதியும் பிறந்தனர். இந்த பிள்ளைகளின் பிறப்புகள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் எனினும் சீதை நாடு கடத்தப்பட்டதிலிருந்து அயோத்தியின் நிலைமை முன்பு போல் இருக்கவில்லை. தன் அன்பு மனைவி சீதை இல்லாமல் ராமனால் தனது சுயநிலையில் இருக்க முடியவில்லை. இதனால் அயோத்தி ராஜ்யத்தில் ராமனின் அரசு பாதிக்கப்பட்டது. ஒரு அரசனாக மக்களின் தேவைகளை பார்த்து அவர்களின் வாழ்க்கைக்கு உதவ ராமனுக்கு மனம் சரியான நிலையில் இருக்கவில்லை. அயோத்தி அதன் மகிமையை இழக்கத் தொடங்கியது. இதனால் ராம சகோதரர்களின் அரசு அன்னையர் மிகவும் கவலைக்குள்ளானார்கள். ராமனின் குருவான வசிஷ்டருக்கும் நடப்பவை பற்றி திருப்தி இருக்கவில்லை. மீண்டும் ராமராஜ்யமான அயோத்தியின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் மீட்டெடுக்க அவர் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருந்தது. இத்தருணத்தில் வால்மீகியின் ஆச்சிரமத்தில் லவனும் குசனும் அயோத்திக்கு பயணம் செய்ய தயாராகி கொண்டிருந்தனர். அங்கே இராமாயணத்தை படிக்க வேண்டும் என்ற குரு வால்மீகியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அப்பயணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அன்னையிடம் ஆசி பெறச் சென்றபோது சீதை அவர்களை ஆசீர்வதித்து ஆச்சிரமத்திற்கு திரும்பி வருவதற்கு முன் இராமாயணத்தின் நாயகனான ராமனை சந்தித்து அவரது ஆசிகளை பெறுமாறு கூறினாள். அயோத்தியில் ராமனையும் சீதையையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் இரட்டையர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். சிறுவர்கள் இருவரும் கிராமங்கள் நகரங்கள் என வழி நெடுகிலும் ராமனின் கதையை பாடிக்கொண்டு அயோத்தியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள். வால்மீகி அவர்களை தனது சீடர்களாக அறிமுகப்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருந்தார். அதை அவர்கள் பெருமையுடன் செய்தார்கள். இரட்டையர்கள் இராமாயணம் பாடுவதைக் காண ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் திரண்டனர். இரண்டு சிறுவர்கள் ராமனின் கதையை பாடுவது பற்றிய செய்தி அரண்மனையை எட்டியது. ராமனின் தாய் கௌசல்யா இந்த சிறுவர்களை தனக்கும் மற்ற அரச குடும்பத்தாருக்கும் முன்பாக நிகழ்ச்சி நடத்த அழைக்குமாறு தனது காவலர்களிடம் கேட்டுக்கொண்டார். அரண்மனையில் ராமனையும் சீதையையும் சந்திக்க கிடைத்த அரிய வாய்ப்பை எண்ணி இரட்டையர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுவர்கள் சபைக்கு வந்ததும் அவர்களின் தோற்றமும் தெய்வீக பிரசன்னமும் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அவர்கள் பாடத் தொடங்கிய போது பார்வையாளர்கள் அவர்களின் திறமையையும் மன்னன் ராமனின் மீது கொண்ட அவர்களின் பக்தியையும் கண்டு பிரமித்தனர். அவர்களின் இன்னிசையை கேட்ட ராமன் அதை அருகிலிருந்து கேட்க அவ்விடம் விரைந்தான். அவர்களை பார்த்த அந்த நிமிடம் அவனது மனதில் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. லவனும் குசனும் இராமாயணத்தை பாடி முடித்த பிறகு இந்த அழகான காவியத்தை இயற்றியவர் யார் என்று ராமன் விசாரித்தான். அத்துடன் அவர்கள் யார் என்று அச்சிறுவர்களிடம் கேட்டான். தாங்கள் மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் என்றும் அந்த காவியத்தை இயற்றி அவர்களுக்கு போதித்தவர் அவரே என்றும் அவர்கள் பதிலளித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ராமன் தன் மனதில் ஒருவித மகிழ்ச்சியை உணர்ந்தான். அவன் அவர்களுக்கு நகைகள் மற்றும் முத்துக்களை பரிசாக வழங்க விரும்பினான். அவர்கள் எந்த பரிசுகளையும் ஏற்க மறுத்து ராணி சீதையை சந்திக்கும் ஆவலில் இருந்ததால் அவளை மட்டுமே பார்க்க விரும்பினர். ராமன் எதுவும் பேசாமல் சோகத்தில் தலை குனிந்து மாளிகைக்குள் சென்றான். ராமனை காயப்படுத்தும்படி ஏதோ சொல்லிவிட்டோமோ என்று லவனும் குசனும் கவலைப்பட்டனர். அவர்கள் அன்னை கௌசல்யாவிடம், எமது நாயகனான அரசன் ராமனை காயப்படுத்த நாங்கள் ஏதாவது தவறாக பேசிவிட்டோமா என்று கேட்டார்கள். கனத்த இதயத்துடனும் கண்ணீர் நிரம்பிய கண்களுடனும் சீதையை நாடு கடத்திய செய்தியை அரச அன்னை கௌசல்யா கூறினார். ராஜாவாக தன் நாட்டு பிரஜைகளுக்கு கடமையை நிறைவேற்றுவதற்காக ராமன் தன் மனைவியை துறந்ததை கேள்விப்பட்ட குழந்தைகள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். ராமன் செய்த தியாகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறியவர்களாக இருந்ததால் இப்படியான கடுமையான முடிவை எடுத்த ராமனை வெறுக்கும் அளவுக்கு கோபப்பட்டார்கள். சீதைக்கு ராமன் இழைத்த கொடும் செயலால் ராமனை புகழ்ந்து இனி பாடமாட்டோம் என்ற உறுதியுடன் ஆச்சிரமத்திற்கு சென்றனர். ராமனை பற்றி குழந்தைகளிடம் கேட்க ஆவலுடன் சீதை ஆச்சிரமத்தில் காத்திருந்தாள். ஆனால் திரும்பி வந்த அவர்கள் முகத்தில் ஏமாற்றத்தையும் கோபத்தையுமே கண்டாள். ராமனின் நலம் பற்றி அவர்களிடம் கேட்டாள். அவர் நன்றாக இருக்கிறார் என்று இரட்டையர்கள் வெறுப்புடன் பதிலளித்தனர். பிறகு ஏன் எரிச்சலும் கோபமும் என்று கேட்டாள். அரண்மனையில் நடந்ததை தாய்க்கு அவர்கள் கூறினர். ஆத்திரப்பட வேண்டாம் என்று சீதை தனது குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினாள். ராமர் தனது தர்மத்தை ஒரு அரசனாக பின்பற்ற வேண்டும், நாட்டின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விளக்கினாள். காட்டில் சீதைக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று தாங்கள் கவலைப்படுவதாகவும், அவளது வாதத்தை ஏற்க தாங்கள் தயாராக இல்லை என்றும் லவனும் குசனும் மறுத்துரைத்தனர். இனி இராமாயணத்தை பாடப்போவதில்லை என்ற தங்கள் முடிவையும் சொன்னார்கள். குழந்தைகள் ராமனை சந்தித்த பிறகு அவர்களிடமிருந்து நேர்மாறான உணர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்த சீதை அவர்கள் ராமன் மீது கொண்ட வெறுப்பை கேட்டு அதிர்ச்சிக்கு ஆளானாள். சீதை சொன்ன எதுவும் குழந்தைகளை சமாதானப்படுத்தவில்லை. இறுதியாக சீதை அவர்கள் ராமனை புகழ்ந்து பாடாவிட்டால் அவர்களுடன் இனி ஒருபோதும் தான் பேச மாட்டேன் என்று கூறினாள். வேறு வழியில்லாமல் அரை மனதுடன் தாயின் மகிழ்ச்சிக்காக இராமாயணத்தை தொடர்ந்து பாட லவனும் குசனும் சம்மதித்தனர். அயோத்தியில் வறுமையும் மனச்சோர்வும் அதிகரித்தன. வறட்சி வாட்டி எடுத்தது. உணவு பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. ராமராஜ்யத்தில் இதுவரை கேள்விப்படாத வார்த்தைகளான பொய், களவு என்பன வேரூன்றத் தொடங்கின. ராமனின் குருவான மகரிஷி வசிஷ்டர் அயோத்தியை அக்கீடான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க ஏதாவது உபாயம் செய்ய வேண்டியிருந்தது. நன்கு யோசித்து அரச அந்நியர்கள் மற்றும் ராமனின் சகோதரர்களுடன் ஆலோசனை செய்து ராஜ்யத்தின் நலனுக்காக அஸ்வமேத யாகம் நடத்த ராமனிடம் உத்தரவு கேட்க மகரிஷி வசிஷ்டர் முடிவு செய்தார். ஒரு அஸ்வமேத யாகத்தில் அரசனின் கொடியுடன் கூடிய குதிரை ஒன்று அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய அனுப்பப்படும். அதை சிறையில் அடைத்து யாரும் யாகத்தை எதிர்க்கவில்லை என்றால் அக்குதிரை யாகசாலைக்கு திரும்பிவிடும். அது சிறையில் அடைக்கப்பட்டால் அரசன் சமாதான பேச்சுவார்த்தை மூலமோ அல்லது போர் மூலமோ அதனை விடுவிக்க வேண்டும். தனது குருவிடம் இருந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தும் உத்தரவை கேட்ட ராமன், ராணி இல்லாத அரசனால் இந்த யாகத்தை செய்ய முடியாது என அறிந்திருந்ததால் குழப்பமடைந்தான். ராமன் மறுமணம் செய்து கொள்வதுதான் இந்த மாபெரும் யாகத்தை நடத்துவதற்கான ஒரே வழி. இது பரிந்துரைக்கப்பட்ட போது ராமன் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் கோபமடைந்தான். முற்றிலுமாக அத்திட்டத்தை நிராகரித்தான். தான் ஏக பத்னி விரதத்தை பின்பற்றுபவன் என்றும் சீதையின் மீதான தனது அன்பு அவளுக்கானது மட்டுமே என்றும் வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றும் அவன் அனைவருக்கும் ஆணித்தரமாக கூறினான். ராமன் நீதியின் உதாரண புருஷன் என்பதால் வேறொரு பெண்ணுடன் இருப்பதை கனவில் கூட நினைக்க முடியாது என்றான். அவர்கள் யாகம் நடத்தும் போது ராமனுக்கு பக்கத்தில் சீதையின் தங்கச் சிலையை வடித்து வைக்கலாம் என்று வசிஷ்டர் பரிந்துரைத்தார். ஒரு அரசனாக தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் மட்டும் ராமன் அவ்வாறு செய்ய ஒப்புக்கொண்டான். நாட்டின் இந்த நிலைக்கு தாங்களே காரணம் என்று கூறி சீதையின் சிலையை வடிக்க அயோத்தியின் குடிமக்கள் அனைவரும் தங்களிடமிருந்த தங்கம் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தனர். சீதையை நாடு கடத்திய பிறகு மக்களால் ராமனை பார்க்க முடிந்தது இதுவே முதல் முறையாகும். அவர்கள் தங்கள் அரசனைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிலை வடிக்கப்பட்டு யாகம் ஆரம்பமாகியது. ராமனின் சகோதரன் சத்ருக்னன் அயோத்தியின் கொடியை ஏந்திய குதிரையின் பின்னால் அயோத்தியின் படையை வழிநடத்தி சென்றான். ராமனின் அஸ்வமேத யாகம் பற்றிய செய்தி வால்மீகியின் ஆச்சிரமத்தை எட்டியது. ஒரு மன்னன் இப்படிப்பட்ட யாகத்தை செய்வதற்கு தன் மனைவியை அவன் பக்கத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்று சீதை அறிந்திருந்ததால் அந்த செய்தியை கேட்டு அவள் நொந்து போனாள். வேறொரு பெண்ணுடன் ராமனை நினைத்து அதனை தாங்க முடியாமல் அவள் மயக்கமடைந்தாள். ரிஷி வால்மீகி சீதையின் நிலையை அறிந்து அவளை தேற்றச் சென்றார். தனது தவ வலிமையால் சுயநினைவின்றி இருந்த சீதையை அவளது உடலிலிருந்து வெளியேற்றி அயோத்தியில் உள்ள ராமனின் அறைக்கு அனுப்பி வைத்தார். சீதை ராமன் தனது தங்கச் சிலையை அவளாக கருதி அச்சிலையோடு அழுது புலம்புவதை கண்டாள். இது சீதையை மேலும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. ஆனால் அதே சமயம் தன் கணவனுக்கு தன் மீதான அன்பு குறையவில்லை என்று நிம்மதியடைந்தாள். கணவன் தன்னை துறந்த பின்னரும் தன் மீது கொண்டிருந்த பாசத்தை கண்டு சீதைக்கு அமைதி ஏற்பட்டது. அவள் மீண்டும் ஆச்சிரமத்திற்கு பயணித்து தன் உடலினுள் நுழைந்து சுயநினைவை பெற்று உண்மையை வெளிப்படுத்தியதற்காக வால்மீகிக்கு நன்றி கூறினாள். தன் அன்பு கணவனை சந்தேகித்ததற்காக அவள் வருத்தமும் அவமானமும் கொண்டாள். அதனால் அவள் தன் செயலுக்கு பரிகாரம் செய்ய விரும்பி ரிஷி வால்மீகியின் ஆலோசனைப்படி 10 நாட்களுக்கு இடையூறு இல்லாமல் மாதா லலிதா தேவிக்கு பூஜை செய்ய முடிவு செய்தாள். பூஜைக்கு அவளுக்கு 1000 தாமரை மலர்கள் தேவைப்பட்டன. லவனும் குசனும் அவற்றை அவளிடம் கொண்டு வருவதாக உறுதியளித்தனர். குரு வால்மீகி ஒரு முக்கிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சில நாட்கள் ஆச்சிரமத்தை விட்டு சென்றார். சீதை பூஜையை ஆரம்பித்து மாதா லலிதா தேவியின் வழிபாட்டில் மூழ்கினாள். தொடரும். ஓம் நமஸ்சிவாயம்.